நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் வைத்தருளும்.
விபிலிய தேடல் திருப்பாடல் 141 பகுதி 1.
ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கிடுமே, என் உயிரை அழிய விடாதேயும். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக.
அன்பர்களே, இதுவரை நாம் சிந்தித்த சில திருப்பாடல்களில் ஆண்டவரே எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும், எதிரிகள் வைத்த கண்ணிகளிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று பிறரிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறு தாவீது மன்னன் மன்றாடியதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடல் 141 பிற பாடல்களிலிருந்து சற்று மாறுபட்டு உள்ளதை பார்க்கின்றோம். ஏனெனில் என் நாவுக்கு காவலாக இரும், என் இதயத்தையும் தூய்மையாக பேணி காத்தருளும் என தாவீது மன்னன் மன்றாடுகின்றார். சுய ஆய்வு செய்து தன்னிடமிருந்த குறைகளை கண்டறிந்து அவற்றை சரிசெய்ய இறைவனின் உதவியை நாடுகின்றார். இறைவன் முன்னிலையிலும் மனிதர்கள் முன்னிலையிலும் தூய்மையானவராக வாழ இவர் எடுக்கும் முயற்சி பாராட்டுக்குரியது. இது ஒவ்வொரு தனி மனிதரும் எடுக்க வேண்டிய முயற்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. மனித வாழ்வு தூய்மையாக அமைய ஒவ்வொரு தனி மனிதரும் செய்ய வேண்டியது என இரு பெரும் காரியங்களை ஆசிரியர் இப்பாடலில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. அவை நாவடக்கம் மற்றும் இதய தூய்மை. இவ்விரண்டில் இன்று நாவடக்கம் பற்றி மட்டும் சிந்திப்போம். அதற்காக இப்பாடலின் 3வது சொற்றொடரை மட்டும் எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும்.
இச்சொற்றொடரை கேட்டதும் எனக்கு ஓர் ஒப்புமை நினைவுக்கு வருகின்றது. என் மகன் அடங்குவதே இல்லை, சொல் பேச்சு கேட்பதும் இல்லை, சரியாக படிப்பதும் இல்லை. இனிமேலும் வீட்டில் இருந்தால் அவன் கெட்டு குட்டிச்சுவராகி விடுவான். எனவேதான் அவனை விடுதியில் சேர்ப்பதற்கு முடிவு செய்து இங்கு அழைத்து வந்தேன். இனி நீங்கள்தான் அவனை திருத்த வேண்டும். இந்தாருங்கள், உங்கள் கையில் ஒப்படைக்கின்றேன் எனச் சொல்லி விடுதி காப்பாளரிடம் தன் மகனை ஒப்படைக்கின்றார் ஒரு தாய். தான் பெற்ற பிள்ளையை தாய்தான் சரியாக வளர்க்க வேண்டும். அதை விடுத்து பிறரிடம் ஒப்படைத்து சரியாக வளர்க்கச் சொல்வது எவ்வளவு வேடிக்கையோ, அதேபோல தான் கட்டுப்படுத்த வேண்டிய நாவை இறைவா நீரே என் நாவுக்கு காவலாக இரும் என தாவீது மன்னன் மன்றாடுவதும் வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது.
வேடிக்கை என்று சொன்னாலும் கூட தாவீது மன்னன் உயர்ந்து நிற்பதாகவே தோன்றுகின்றது. ஏனெனில் தாவீது மன்னன் தன் நாவால் ஏற்பட்ட தீமைகளையும் விளைவுகளையும் நன்கு அறிந்து உணர்ந்திருக்கின்றார். தன் நாவை கட்டுப்படுத்த முயற்சியும் செய்திருக்கின்றார். அம்முயற்சியில் தோற்றுப்போய் எவ்வாறேனும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முடிவும் செய்திருக்கின்றார். இத்தகைய முதல் நிலையை கடந்து இறைவா நீரே காவலாக இரும் என்று மன்றாடும் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கின்றார். ஆனால் இன்றைய உலகில் பெரும்பாலானோர் முதல் நிலையிலேயே நின்றுவிடுகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் நாவால் ஏற்படும் தீமைகளை உணர்வதுமில்லை, விளைவுகளை நினைத்து வருந்தி நாவை கட்டுப்படுத்த முயல்வதும் இல்லை.
அன்பர்களே, ஒரு மனிதருடைய அன்பு, பாசம், நல்ல மனது பிறருக்கு எவ்வாறு தெரியும்? அவருடைய பேச்சு மற்றும் செயல் வழியாகத்தான். மனிதனுடைய மனதை முதலில் வெளிப்படுத்துவது பேச்சுதான். 1000 அன்பு பாசம் இருந்தாலும் அவை பேச்சில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் அது பிறருக்கு தெரியும். எனவே பேச்சு மிக முக்கியமானது. கவனித்து பேச வேண்டும். நல்ல மனம் கொண்ட மனிதரையும் கூட பிறர் கண்ணுக்கு மோசமானவராக சித்தரிப்பது நம்முடைய நாவே. தவறான சில வார்த்தைகள் நல்ல மனம் கொண்ட மனிதரையும் மோசமானவராக காட்டும் என்பதற்கு நம் அன்றாட வாழ்வில் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகள் நிரம்பி கிடக்கின்றன.
இன்றைய உலகில் நிறைய பேருக்கு தன் உடன் வாழ்பவர்களை பிடிப்பதில்லை. இதற்கு முக்கிய காரணம் அவர்களது பேச்சுதான். குடும்பத்தில் உள்ளவர்கள் பாசம் இல்லாதவர்கள் அல்ல, நிறையவே பாசம் உடையவர்கள்தான். ஆனால் சிறிய தவறுகள் நிகழும்போது கண்டிக்க வேண்டும், வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அது பிறருடைய வளர்ச்சிக்கானதாக இருக்க வேண்டும். நம்முடைய கோபத்தை கொட்டி தீர்த்துக் கொள்வதாக இருக்கக்கூடாது. கோபத்தில் திட்டி தீர்த்துவிட்டு கோபம் தணிந்தவுடன் நாம் திட்டியது தவறென உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் திட்டிய கொட்டிய வார்த்தைகளை திரும்ப அள்ளவும் முடியாது. புண்படுத்திய மனதை எம்மருந்து இட்டு ஆற்றவும் முடியாது.
இதைத்தான் வள்ளுவர் தீயினால் சுட்டவுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொல்லுகின்றார். நெருப்பு சுட்ட காயம் காலம் செல்லச் செல்ல மறைந்துவிடும். ஆனால் ஒருவரை தாக்கி பேசும்போது உதிரும் வார்த்தைகள் எக்காலத்திலும் விட்டாகலாது. கோபத்தினால் ஏற்படும் வார்த்தைகள் நெருப்பை விட கொடிய காயத்தை ஒருவருக்கு உருவாக்குவதால் வீண் பேச்சை குறைக்க வலியுறுத்துகின்றார் வள்ளுவர் பெருமான்.
இதுபோன்ற பேச்சினால் சிறிது சிறிதாக ஏற்படும் காயங்கள்தான் பெரிய சண்டைகளுக்கும் பிளவுகளுக்கும் மிக முக்கிய காரணங்களாக இருக்கின்றன என்பதை உளவியல் சார்ந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்திய நாட்டில் கணவன் மனைவியிடையே நிகழும் மனமுறிவுக்கு மிக முக்கிய காரணங்களில் முதலாவதாக உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படுத்தப்படும் காயங்களை சொல்லுகின்றன அண்மை ஆய்வுகள். இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள எல்லாவிதமான உறவுகளுக்குமே பொருந்தும் என கருதுகின்றேன். திருத்தூதர் யாக்கோபு இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு அறிந்திருந்தார். எனவேதான் நாவின் செயல்பாடுகளையும் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் அழகாக சொல்லியிருக்கின்றார். திருத்தூதர் யாக்கோபு பிரிவு 3:2-10 வரையுள்ள வசனங்கள்.
நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகின்றோம். பேச்சில் தவறாதோர் நிறைவு பெற்றவர் ஆவர். அவர்களே தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகின்றோம். இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துகின்றோம். கப்பல்களை பாருங்கள். அவை எத்துணை பெரியனவாக இருந்தாலும் கூட கடுங்காற்றால் அடித்துச் செல்லப்பட்டாலும் கப்பலோட்டுவோர் சிறியதொரு சுக்கானை கொண்டு தாம் விரும்பும் திசையை நோக்கி அவற்றை செலுத்துகின்றனர். மனித நாவும் அதை போல ஒரு சிறிய உறுப்புதான். ஆனால் பெரிய காரியங்களை சாதிப்பதாக அது பெருமையடிக்கின்றது. பாருங்கள், சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகின்றது. நாவும் தீயை போன்றதுதான். நெறிகட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகின்றது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகின்றது. எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகின்றது. காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊறுவன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம், அடக்கியும் உள்ளனர். ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது. சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. தந்தையாம் ஆண்டவரை போற்றுவது அந்நாவே. கடவுளின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதரை தூற்றுவதும் அந்நாவே. போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன. என் சகோதர சகோதரிகளே, இவ்வாறு இருத்தலாகாது.
இதைவிட நாவை பற்றியும் நாவடக்கம் பற்றியும் யாராலும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியாது. எனவே நம் நாவை சரியாக பயன்படுத்துவோம். இவ்வுலகில் பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, நன்மை தீமை என்பவை பொதுவானதே. எதுவுமே அதை பயன்படுத்தும் மனிதர்களாகிய நம்மை பொறுத்ததே. இக்கருத்தை எளிதாக நம் மனதில் பதிய வைக்கும் ஒரு கதையை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
குரு ஒருவருக்கு அழகான மகள் ஒருத்தி இருந்தாள். அவளை மனமுடிக்க பலர் போட்டி போட்டனர். குருவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் மகளை மனமுடிக்க போட்டி போடுபவர்களிடம் நான் 2 கேள்விகள் கேட்பேன். அதற்கு யார் சரியாக பதிலளிக்கின்றார்களோ அவர்களுக்கு எனது மகளை மனமுடித்து கொடுப்பேன் என்றார். மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் குரு வீட்டில் கூடினார்கள். குரு அவர்களை பார்த்து, உலகிலேயே மிக இனிமையான பொருள் ஒன்று கொண்டு வாருங்கள் என்றார். ஒருவன் தேனை கொண்டு வந்தான், இன்னொருவன் கரும்பை கொண்டு வந்தான். இப்படி எல்லோரும் கிடைத்த இனிமையான பொருட்களை கொண்டு வந்தார்கள். வரிசையின் கடைசியில் குருவின் ஏழை சீடனும் நின்றிருந்தான். குரு, நீ என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார். சீடன் தான் கொண்டு வந்த பெட்டியை திறந்து காட்டினான். அதை பார்த்ததும் குரு அதிர்ச்சி அடைந்தார். அது ஒரு மாட்டின் நாக்கு. குரு, என்ன இது? எதற்காக இதை கொண்டு வந்தாய் என்று கேட்டார். சீடன், குருவே, நீங்கள் உலகத்திலேயே இனிமையான பொருளை கொண்டு வரச் சொன்னீர்கள். நாக்கை விட உலகில் இனிமையான பொருள் வேறு ஏது? மனிதருடைய நாக்கை கொண்டு வர முடியவில்லை. அதன் குறியீடாக மாட்டின் நாக்கை கொண்டு வந்தேன். நாவிலிருந்து இனிமையான சொற்கள் வருகின்றன. அதை நோயாளி கேட்டால் குணமடைகின்றான், சோகத்தில் இருப்பவன் கேட்டால் மகிழ்ச்சி அடைகின்றான் என்றான். குரு, இதில் நீ வெற்றி அடைந்தாய், பாராட்டுக்கள் என்றார்.
சீடன் இரண்டாம் கேள்வி என்ன என்று கேட்டான். குரு, உலகிலேயே கசப்பான பொருள் ஒன்று கொண்டு வர வேண்டும் என்றார். மறுநாள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கசப்பான பொருட்களுடன் வந்தனர். ஒருவன் எட்டிக்காயை கொண்டு வந்திருந்தான், இன்னொருவன் வேப்பங்காயை கொண்டு வந்திருந்தான். கடைசியாக சீடன் வந்தான். அவன் கையில் அதே பெட்டி. அவன் அதை திறந்து குருவிடம் காட்டினான். அதே மாட்டின் நாக்கு. குருவோ, நீ என்ன விளையாடுகின்றாயா? இனிமையான பொருளைக் கேட்டேன், நாவை கொண்டு வந்தாய். கசப்பான பொருளைக் கேட்டேன், அதே நாவை கொண்டு வந்திருக்கின்றாய். இதற்கு என்ன அர்த்தம் என்று கோபத்துடன் கேட்டார். சீடனோ, தீய சொற்களை பேசும் நாவை விட உலகத்தில் கசப்பான பொருள் வேறு உண்டா? அதிலிருந்து வரும் கசப்பான சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பவனும் வருத்தப்படுவான், நட்பாக இருப்பவனும் பகையாக மாறிவிடுவான். எனவே நாக்குதான் உலகிலேயே மிகவும் கசப்பான பொருள் என்று கூறினான். சீடனின் அறிவைக் கண்டு வியந்து குரு தன் மகளை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்தார்.
தேடல் திருப்பாடல் 141 பகுதி 1. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.